ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಜ್ಞಾನಿಗಳಿಲ್ಲ, ಜ್ಞಾನಿಗಳಿಂದ ಮಾಡುವ ರೂಪಿಲ್ಲ, ನೀನು ಪ್ರಭು ಕಲ್ಲರೆ ಪ್ರಭು ಕಲ್ಲ ರೂಪಿಲ್ಲ, ಎಪ್ಪಡಿ ಕಟ್ಟಲ ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಾರ. ವೈದ್ಯಮಾನ ಸೈಕಲ್ அப்புறம் சைக்கல் அப்புறம் அர்த்தமான சைக்கல் அப்புறம் கணதீர மாணவர்கள். இப்ப இந்த வார்த்தை எல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளை பத்தி தேவன் சொல்ற நீங்க எப்படி இருக்கிறதுனால நான் அழைச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கணதீர மாணவர்கள், அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்து நீங்க எப்படி சொன்னாங்க வைத்தியமானவங்க. அப்போ எங்களுக்கு நல்லா பாருங்க, விண்ணத்தில் எப்படி இருக்கியா அப்படின்னு சொன்னா,
இந்த மன்னிக்க வேண்டிய ஒரு குணலட்சணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பாலம் வந்துட்டு மன்னிக்க வேண்டிய பாலமா இருக்கு, ஒரு குணலட்சணம் இருக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் என்ன மாதிரியான பாவங்களை மன்னிக்கணும், அது வந்து இல்லைங்களா, என்ன மாதிரி பாவங்களை நாம் மன்னிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பாவம் எத்தனை எத்தனை மாதிரியான பாவம் இருப்பாங்க? ஐந்தாம்
இன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இந்த சட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் கண்டிப்பா தண்டனை இருக்கு. அந்த பாவத்தை வேற மன்னிக்கிறார், ஆனா எப்படி மன்னிக்கிறார் தெரியுமா? அந்த பாவத்தை எழுதி இடத்துல ஒரு தண்டனையா வச்சு அந்த தண்டனை மூலம்தான் நம்ம என்ன பண்ற மன்னிக்கிறார், மன்னிக்கிறார். நான் எது மூலம்தான் பண்றேன் அது கொஞ்சம் இன்னொரு வாக்கியத்துல எக்ஸ்பிரியேஷன் அப்படின்னா நம்முடைய பாவத்தை கருத்தன் மன்னிக்கிறார். ஆனா மன்னிக்கிறது என்ன பண்ணாராம்னா நம்ம செஞ்ச பாவத்தின் இடத்துல ஒரு தண்டனையை கொண்டு வந்து வச்சு அந்த தண்டனையை மூலம் என்ன பண்ற நம்மளை கிடையாது. நம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம்,
நீங்க பலி கொடுக்கும் போது அந்த பலி தேவன் என்ன பண்றார்? வரா. ஆனாலும் இந்த ஒரு
சிந்தை இல்ல என்ன இருக்காது, பாவம் இருக்காது. ஆனா சரீரத்துல பாவம் இருக்குமா இருக்காது, இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லலாம், புரியுங்களா? நான் சொல்ற பாயிண்ட் அப்படியே நம்ம பரிபூர்ணத்தை நோக்கி வந்துட்டு இருக்கோம், வந்துட்டோம், பரிபூர்ணம் ஆயிட்டோம், சிந்தை இல்ல, பாவமே இல்ல. ஆனா அப்படி கூட ஒரு வகையில நம்ம என்ன சொல்லலாம், நம்ம கிட்ட பாவம் இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாம்ச சரீரத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம். ஆமா, எந்த பாவம்னா ஆதாமின் மூலம் நம்ம செஞ்ச பாவத்தினுடைய அச்சு அடையாளங்கள், தழும்புகள் இல்லைங்களா. இப்ப நமக்குள்ள அந்த பாவத்தினுடைய தழும்புகள் எப்படியெல்லாம் தெரியுது தெரியுங்களா, சுகரு, ஹை பிரஷரு, லோ பிரஷரு இல்லைங்களா, நோய் இல்லைங்களா, அப்புறம் முடியெல்லாம் ஊந்து போறது, பெரிய பெரிய தொப்பை வந்துடுறது இல்லைங்களா. இப்ப ஆதாம் பரிபூர்ணம் பண்ண பாவம் எல்லாம் அந்த மாதிரி எப்படி இருப்பாரு, அவர்
நமக்கும் கொஞ்சம் பரிசுத்தாவின் வழி நேரத்தில் எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சிந்தையில பெர்ஃபெக்ட் ஆயிடும். ஆனாலும் தேவன் பார்க்கிறார், இன்னும்
சட்டை. இவங்க கரெக்டா ஆயிட்டா, மனசுல பக்காவா ஆயிட்டா, ஆனா பாவம் சரியிட்டு தான் இன்னும் பாவம் இருக்கு. இந்த பாவம் உண்டு நான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சரீரத்துக்கு என்ன பண்ற தேவன் தூக்கி வீசிட்டு புது சரீரம் கொடுக்க போது இப்போ நம்ம கிட்ட என்னவே இல்லை. நண்பான சகோதரர்களே, நாம் கேட்காத அப்போ, நாம் நினைக்காத அப்போ, நம்ம புத்தி கேட்டாத விஷயங்களை யார்த்தா செய்யலாம். தேவன் செஞ்சு அவருடைய சுபாவத்துக்கு, அவருடைய சிங்காசனத்துல, அவருடைய குமாரன் கூட என்ன பண்றாரு, நம்மளை உட்கார வைக்கிற வரைக்கும் நம்முடைய பாவங்களை தேவன் எந்த அளவு மன்னிக்கிறார். இவ்வளவு பெரிய மன்னிப்பை நாம் தேவன் கிட்ட பெற்றிருக்கும் போது இப்போ தேவன் சொல்றா, இதே அழைப்புல உங்களோடு கூட இருக்கிற உங்க சகோதர சகோதரியுடைய பாவங்களை நீங்க கூட என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஆனா எந்த அளவுல மன்னிக்கணும், தேவன் உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரோ நீங்க கூட எப்படி பண்ணணும், அப்படிதான் மன்னிக்கணும் சொல்லிட்டாரு. சும்மா மன்னிக்க கூட, தேவன் எந்த அளவுக்கு மன்னிச்சாரோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், மன்னிக்கணும். இப்போ மறுபடியும் தேவன் நம்மளை எந்த அளவுல மன்னிச்சிருக்கிறான்னு புரிந்து கொள்ளணும்னா தான் ஒரு ஊமைக்கு நாம் வரோம். அந்த ஊமை தான் நீங்க பாடம் வசனப்படுங்க. நீங்க மத்திய 18 அதிகாரம் 21 வசனத்துல இருந்துட்டு அந்த ஒரு ஊமை நீங்க படிங்க. இப்ப நாம் என்ன பாக்குறோம்னா, தேவன் உண்மையிலேயே நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை மன்னிச்சிருக்கிறார், தேவன் கிட்ட இருந்தாலுக்கு இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஊமை நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க படிக்கலாம். மன்னிச்சிடலாம், 400 தடவை ஆயிட்டு மன்னிச்சிடலாம், 450 மன்னிச்சிடலாம், 490 இனிமேல் பார்க்கலாம் இல்லைங்களா. 490 தடவை அப்படி என்ன யாரும் என்ன பண்ண முடியாது. அவர் 490 தடவை மன்னிக்கிறாருனாலே அந்த மன்னிக்கிற குணம் அவருக்குள்ள என்ன ஆயிடும், அப்படியே பில்ட் அப் ஆயிடும். அவர் இனிமேல் யார் எது செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டார். பரவாயில்ல இப்ப நம்ம மாத்திரம் இல்லைங்களா, டீச்சர் எல்லாம் என்ன சொல்றாங்க, இனிமேல் இந்த இம்போஷன் எதிர்காலமாக என்ன கூடாது, மேட்ச்ல பேச அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா. அப்ப இந்த ஒரு 490 எது புரியுதுன்னா ஒரு முழுமை புரியுது, ஒரு பெரிய நம்பர் கொடுத்தா. ஆனா இந்த 490 தடவை அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு 10 தடவை மன்னிச்சாங்கன்னா மன்னிக்கிறது எப்படி அப்படிங்கிற என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கற்றுக் கொள்வாங்க, மன்னிக்கிறதுடைய நல்ல விஷயத்த புரிந்து கொள்வாங்க, அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கொண்டு அதையவே என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா லவ் கிடையாது குணலட்சணம் ஆகிடுவாங்க. அதனால நம்ம 491 பத்திட்டு கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அந்த கட்ட ஒரு தனி நம்பர் சொல்லிட்டாரு, இது ரொம்ப சுருக்கமா சொன்னா போதுமாட்டோம் அப்படிதான் சொல்றேன். இல்லப்பா இல்லை கொஞ்சம் வசதி கொஞ்சம் பெருசா பண்ணிங்க, அது குணமாகற வரைக்கும் என்ன பண்ணுங்க நீங்க மன்னிங்க சொல்லிட்டேன். அப்போ இந்த மன்னிப்பு பத்தி சொல்லிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு ஊமை சொல்றாரு, அந்த ஊமை தான் படிக்கணுங்க. 23 இருந்து படிங்க.
குடும்பத்தில் இருக்க எங்க எல்லாத்தையும் வித்து என்ன பண்ண சொல்றாரு, கடன் தீர்க்க சொல்ற. இத கேட்டவுடனே இந்த கடற்கார ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு ராஜா உடனே சரண்டர் ஆயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு தவணை கொடுங்க, நான் என்ன பண்றேன் கடனை எல்லாம். நீங்க அதை நல்லா கவனிக்கணும். அவர் என்ன கேட்கிறாருன்னா தவணை தான் கேட்கிறார் இல்லீங்களா. வசனம் படிங்க நீங்க, 26வது வசனம் படிங்க.
அவன் காலையே விழுந்து எங்களுக்கு பொறுமையா இருக்கும்
மாதிரி இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு தீர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க கஷ்டப்படுங்க, பின்னாடி
என்னாச்சு,
கணக்கு பார்க்க உட்கார்ந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கின்ற ராஜா ஊமையில வரவர் யாரை குறிக்கிறதை பார்க்கிறோம், யாரை குறிக்கும், நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர்கிட்ட அவருடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை யாரும் குறிக்குது, கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிற சபை அங்கங்கள், தன்னுடைய ஊழியக்காரர். இப்ப இந்த ஊழியக்காரர் தன்னுடைய தன்னிடத்தில் கடன் பட்டவர்கள் இடத்துல வர அப்படின்னா, இன்னைக்கு நாம் எல்லா தேவன் கிட்ட என்ன பண்ணிருக்கோம், கடன் வாங்கியிருக்கிறோம். அப்படின்னா பாவம் நிறைய என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். முதல்ல யார் மூலம் செஞ்சாச்சு, ஆதாமின் மூலம், மீட்கவே முடியாத பாவத்துக்குள்ள போயிருக்கிறோம். நெக்ஸ்ட் நாம் அனுதின வாழ்க்கையில செய்கிற பாவங்கள் நமக்குள்ளேயே இருக்குது, பயங்கரமான பாவம். அதுதான் நம்ம என்னன்னா, அந்த ராஜா கிட்ட நாம் என்ன வாங்கியிருக்கிறோம், கடன் எவ்வளவு வாங்கியிருக்கிறோம், 10,000 தாளந்துனா எவ்வளவு தெரியுங்களா, 200 மில்லியன் டாலர். எவ்வளவு அது தாளந்துன்னு சொன்னா நமக்கு புரியுறது இல்ல, அது நம்முடைய ரூபா கணக்குல பார்த்தா தான் அது எவ்வளவு பெரிய அமௌண்ட், எவ்வளவு பெரிய கடன் நமக்கு தெரியும். அது எவ்வளவு பெரிய கடன் தெரிஞ்சாதான், அப்போ அந்த கடனை மன்னிச்சு விட்டாரு பாத்தீங்களா, அப்போ அது எவ்வளவு பெரிய மன்னிப்புன்னு நமக்கு தெரியும். டாலர் கணக்குல போட்டா எவ்வளவு வருது, 10,000 தாளந்து எவ்வளவு வருது, 200 மில்லியன் டாலர். எவ்வளவு ரூபா இருக்கு, சும்மா கட் பண்ணி சொல்லுங்க, எவ்வளவு ரூபாய் இருக்கும், சும்மா சொல்லுங்க, ஒன்பது கோடி ரூபாய் அந்த அளவுக்கு பெரிய கடன் நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கிறோம், தேவன் கிட்ட வாங்கியிருக்கிறோம். அப்படின்னா 900 கோடி நம்ம யார்கிட்ட கடன் வாங்கிட்டு சீக்கிரத்துல சாகுக்குள்ள கட்டி முடிச்சிட முடியுமா, சரிங்களா, முடியுமா, நல்ல மனசு பெற்று சொன்னோம்னா சாகுக்குள்ள 1 கோடி பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு என்ன இருக்கு சான்ஸ், எங்க சான்ஸ் சரிங்களா. போக போக தேவன் நம்ம வழி என்னதான் பண்ணிட்டு இருப்பாரு, சுருக்கிட்டே தான் இருப்பார், பணமெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 1 கோடி கூட பார்க்க முடியாது. ஆனா நாம் தேவன் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு, 900 கோடி. அப்படின்னா நாம் தேவன் கிட்ட நாம பட்டிருக்கிற பாவங்கள், நம்முடைய பாவ நிலை தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, அவ்வளவு பெரிய பாவத்துல நாம் என்ன இருக்கிறோம், விழுந்து போயிருக்கிறோம். அப்படின்னா உண்மையிலேயே நாம கட்ட முடியுமா, கட்ட முடியாதா, ஆமா, இந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, சரி கட்டவே முடியாது. அதுதான் எஜமான் வந்து கேட்கும் போது இவருக்கு என்னன்னா, இந்த ஊழியர்காரனுக்கு அந்த கடன் ஆற்று கட்டுறதுக்கு என்ன இல்ல, அவருக்கு தானி இல்ல, எல்லாத்தையும் நல்லாவே தெரியும், கட்ட முடியாது கூட தெரியும், நம்முடைய பாவத்தை நம்ம மீள்வதற்கு வாய்ப்பே இல்ல. அப்ப அந்த எஜமான் என்ன நினைக்கிறாருன்னா, உன்னால கட்டவே முடியாது, நானா பார்த்து ஏதோ இறக்கம் பண்ணா உனக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, அவர் தாள விழுந்த உடனே அவர் மனம் மாறினது மாத்திரம் தேவன் பார்த்து, சரி இது போதும் எனக்கு, நீ என்ன பண்ண வேண்டாம், அந்த கடனை கட்டவே வேண்டாம்னா, ஏன் கட்ட வேண்டாம்னு சொன்னார்னா, அவர் எவ்வளவு குட்டி காரணம் போட்டாலும் அவர் என்ன பண்ண முடியாது, அதை கட்ட முடியவே முடியாதுங்கிறது யாருக்கு கரெக்டா தெரியும், அந்த எஜமானுக்கு தெரியும், அந்த ராஜாவுக்கு தெரியும். அதே போலதான் நம்முடைய பாவத்திலிருந்து மீளவே முடியாதுங்கிறது யாருக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு தெரியும். அத அவர் மன்னிச்சு விட்டதுதான் எதை குறிக்கும்னா, அப்ப தேவன் சொல்லிட்டாரு நம்மகிட்ட, உங்களால நீதிமான் ஆக முடியாது, அதனால சும்மா விசுவாசிச்சிடுங்க, நான் உங்களை என்ன நினைச்சுக்கிறேன், நீதிமான் நினைச்சு உங்களை ஆதாமுடைய பாவத்துல என்ன பண்ணிடுறேன், நானு மீட்டுக் கொள்ளுகிறேன் அப்படி தேவன் சொல்லிட்டு ஒரு மாதிரம் கிருபை பண்ணா, என்னன்னா 900 கோடி அளவுள்ள பாவத்தை தேவன் ரொம்ப சிம்பிளா பரவாயில்ல, நீங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களை என்ன நினைச்சுக்கிறேன், நீதிமான்கள் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிறேன் சொல்றாரு. இது மாத்திரம் தேவன் செய்யாட்டி நாம தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி என்ன ஆகவே முடியாது. அந்த கடன்காரனுக்கு அவர் கடனை மன்னிச்சு விடாட்டி அந்த கடன்காரன் என்ன பண்ணவே முடியாது. பாருங்க கடனை அடைச்சு அடைக்கிறக்கே வாய்ப்பு இல்லை சரிங்களா. இப்படியாவது மன்னிச்சு விடும்போது உண்மையிலே நாம சந்தோஷப்படணுமா இல்லையா சரிங்களா. அப்ப நம்முடைய பாவத்தை மூடி இந்த அழைப்புல நம்மள ஒரு சபையா அழைத்து ஓட்டம் ஓடுங்கன்னு சொல்லி விடும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணணும், இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் செய்யாம கரெக்டா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கணும். அப்ப அந்த ஊழியக்காரர் கூட என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப சந்தோஷமா அமைதியா போயிருக்கணும் வீட்டுக்கு. ஆனா இப்போ இந்த ஊழியக்காரர்கிட்ட கடன் வாங்கின ஒரு உடன் ஊழியக்காரர் ஒருத்தர் வர சரிங்களா. அந்த கடன் வாங்கின ஊழியக்காரர் யார குறிக்குதுன்னா நம்ம எல்லாரையும் குறிக்குது. நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுட்டார். எவ்வளவு கடன், 900 கோடி, அதெல்லாம் நம்மளே குறிக்குது. இப்ப நாம தேவன்கிட்ட இவ்வளவு பெரிய மன்னிப்பு பெற்று நீதியின் வஸ்திரம் பெற்றுட்டு இந்த அழைப்புக்குள்ள வரும்போது நம்ம கிட்ட கடன் வாங்கின ஒரு உடன் வேலைக்காரர் எவரா, அவர் யார குறிக்குது, வெரி குட் இல்லைங்களா, யாரை குறிக்குது, நம்முடைய உடன் சகோதரர்கள். அந்த ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காரன்னா நமக்கு உடன் சகோதரர்கள். இவங்க கூட நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாவம் செஞ்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன பாவம். ஏன்னா அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, 200 வெள்ளி பணம். 100 வெள்ளி பணம் எவ்வளவு ரூபாய் சொல்ல முடியுங்களா. ஏன்னா நாம தேவன்கிட்ட எவ்வளவு பெரிய பண்ணி வாங்கியிருக்கிறோம், 900 கோடி. இப்போ நம்ம கிட்ட நம்ம பிரதர்ஸ் கடன் வாங்கியிருக்கிறாங்களா, எவ்வளவு, 100 வெள்ளி பணம் எவ்வளவு வரும் சொல்றீங்க சும்மா, அப்புறம் 1000 ரூபாய் சொல்றீங்க இல்லைங்களா. ஆனா அது வந்துட்டு டாலர்ல போட்டா 100 வெள்ளி பணம் எவ்வளவு வரும் தெரியுங்களா, $16. ரூபாயில போட்டா எவ்வளவு வரும் தெரியுங்களா, வெறும் 720 ரூபாய். நம்ம நம்ம சகோதரர்கள் நம்ம கிட்ட வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு, வெறும் 720 ரூபாய். ஆனா 900 கோடி மன்னிப்பு வாங்கிட்டோம், ரோட்ல வந்துட்டு இருக்கிறோம், அழைப்புக்குள்ள இருக்கிறோம், நம்ம சகோதரர்கள் 720 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றோம், ஒரு சான்ஸ் கொடுக்கறது கிடையாது, அப்படியே சட்ட காலரை புடிச்சு செவுத்தோட இருக்கிட்டு அப்படித்தான் நடந்திருப்பாங்க இல்லைங்களா. கழுத்தை பிடிச்சாருன்னா எப்படி பிடிச்சிருப்பாரு, புடிச்சு தர தரம் எடுத்துட்டு போய் செவுத்துல முட்டி சரியா இல்லையா, அவர் அப்படியே தந்துடுறேன் விட்டுருங்க அப்படின்னு போது என்ன சொன்னாரு, தர வரைக்கும் என்ன பண்ணலாம் அவனை கொண்டு போயிட்டு காவல்ல போட்டு வைக்கிறார். இது எதை குறிக்கிறதுனா அன்பான சகோதர சோழர்கள், இங்குதான் தேவன் வந்துட்டு நாம் தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பினுடைய அளவும், அதே சமயத்துல நம்ம சகோதரர்கிட்ட நம்ம மன்னிக்க மறுக்கிற அளவையும் அவர் சொல்றார். நம்ம தேவன்கிட்ட மாதிரி மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், ஆனா நம்ம சகோதரர்கள் நம்ம தேவனுக்கு முன்னாடி பெரிய பாவம் செஞ்சிருந்தோம், அதையெல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருக்கிறாரு. ஆனா நம்முடைய சகோதரர்கள் அவங்களுடைய பலவீனத்தினால செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், 720 ரூபாய் எங்க, 900 கோடி எங்க, பெர்சன்டேஜ் போட்டா 0.00001% வரும். இதை நாம என்ன பண்றதுக்கு ரெடி இல்லைன்னு சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு ரெடி இல்ல. அப்ப அந்த ஊமையில என்ன பண்றாருன்னா அவரு சட்ட காலரை குடிச்சிட்டு அடிக்கிறார். ஆனா நாம அப்படியே பண்றோமா, நம்ம பிரதர் தப்பு செஞ்சுட்டா அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, கையில சத்தியம் இருக்குது, அதனால அதெல்லாம் செய்ய மாட்டோம், ஈயத்த காட்சி காதல் உதறதெல்லாம் பண்ண மாட்டோம். நாம என்ன பண்ணுவோம் சரிங்களா, இங்க இருக்கும்போது நல்லா பேசுறது, போனதுக்கு அப்புறம் என்ன பேசுறது, ஐயோ இவரா அவர் இப்படி பிரதர் அவரு அவர்லாம் அப்படின்ட்டு பின்னாடி என்ன பேசுவோம், நம்ம புறம் கூறுதல், அப்புறம் அவர் பத்தி கிண்டல் பண்றது, சகோதர சகோதரிகளை பத்தி ஏளனமா பேசுறது, கேலி பண்றது, இதுதான் இன்னைக்கு நம்முடைய சகோதரர்களை நாம என்ன பண்றோம், காலரை பிடிச்சு பண்ணிக்கிற மாதிரி. புறம் கூறுதல் ரொம்ப மோசமான விஷயம், இது புது சிருஷ்டி கிட்ட தேவன் விரும்புறதே கிடையாது. இப்ப சப்போஸ் நாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா தேவன் என்னதான் சொல்றாருன்னா, அந்த தப்பு நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா கேளுங்க, என்ன பண்றாரு, இப்படி பண்ணிட்டீங்க நீங்க, அது வந்து என்னது, அது கரெக்ட். நீங்க எத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டா கூட கரெக்ட் தான் சரிங்களா. ஆனா அதுல கூட என்ன சொல்றாங்க, தேவன் அப்படி கேட்கும் போது கூட நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, தனிமையா அவர்கிட்ட போய் சொல்லுங்க சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி கேட்டா என்ன ஆயிரும், ஒரு ஷேம் ஆயிரும், அதனால உங்க மேல கோபப்பட வந்துரு சொல்றாரு சரிங்களா. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லையா சொன்னா, 900 கோடிக்கு நம்ம மன்னிப்பு வாங்கிட்டாலும் ஒரு 720 ரூபாய்க்கு என்ன பண்றது, நம்ம நம்முடைய சகோதர சகோதரிகள மன்னிக்கிறது கிடையாது சரிங்களா. இது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளை யோசிக்க சொல்றாங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு எப்படி, ஆனா நீங்க மறுக்கிற மன்னிப்பு எப்படி சரிங்களா. இப்ப நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன தவறுகள் செஞ்சாங்கன்னா ஏன் செய்யறாங்க, நாமெல்லாம் பரிபூர்ண மனுஷங்களா. முதல் வசனம் என்ன பார்த்தோம், பைத்தியமானவைகள், அப்புறம் பலவீனமானவர்கள், சிறுமையானவங்க, இப்படிப்பட்டவங்க தான் தேவன் பண்ணிருக்கா. நம்மளை கூப்பிட்டு இருக்கும் போது நமக்குள்ள சின்ன சின்ன பலவீனங்கள் வருவது சகஜமா ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப சகஜமான விஷயம். அப்புறம் நல்லா பார்க்கும் போது நமக்குள்ள யார் வஞ்சனையும் கூட இருக்குதுன்னு பார்க்கிறோம். சாத்தானுடைய வஞ்சனையா இருக்கு, சாத்தான் தான் எல்லா வேலையும் கொண்டார். அப்போ சாத்தான் காரணமா இருக்கிறாரு, நம்முடைய பலவீனம் காரணமா இருக்கு, நம்முடைய மதியீனம் காரணமா இருக்கு, நம்முடைய அறியாமை காரணமா இருக்கும் போது நாம கண்டிப்பா அவங்களை என்ன பண்ணி விடலாம், மன்னிச்சு விடலாம். ஆனா நாம என்ன பண்றது இல்லை அப்படின்னா அதை நம்முடைய மன்னிக்கிறது அங்க இல்லை. அதுதான் நம்ம தேவன் அங்க பாக்குறாரு. அப்ப கடைசி அந்த பூமியில படிச்சு முடிக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு படிங்க பின்னால். அதுக்கப்புறம்
அதுதான்
முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். அவர் வந்து பிரதர் சாரி பிரதர் ஓகே பிரதர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள முணங்கிட்டு ஆமாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு சாரி சொல்லிடுவோம் நாங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் மனசுக்கு. அது மன்னிக்கிறது கிடையாது, மன்னிக்கிறது என்ன சொல்றாருன்னா மனப்பூர்வம் மன்னிக்கணும், நீங்க என்ன பண்ணணும் இருந்தே திரும்பணும் அப்படி சொல்றார். அதே சமயத்தில் மன்னிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட தேவை கொடுக்குறாரு. எப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கேட்டதுக்கு அப்புறம் ஓ அப்ப நம்ம ரொம்ப மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பிரதர் தப்பு செஞ்சவொன்னே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சரிங்களா. மன்னிக்கிறது கூட எப்படி மன்னிக்கணும் தேவை சொல்லார். எப்படின்னா இந்த ராஜா அந்த ஊழியக்காரனுக்கு எப்போ மன்னிச்சாரு, அது எப்ப மன்னிச்சாரு வசனம் படிங்க அதுலயே 17 வசனம் இல்ல இல்ல அந்த 26 வசனம் படிங்க. ஆமா அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல அந்த ஊழியக்காரன் எஜமான் காலில் விழுந்து என்ன பண்றாரு தன்னுடைய தப்ப ஒத்துக்கிறார், தப்ப உணர்றாரு, உணர்ந்து அந்த தப்ப ஒத்துக்கிறாரு. அப்ப அதை மன்னிப்பு அதுக்காக மன்னிப்பு கேட்கிறார். இதையெல்லாம் அந்த ராஜா பாக்குறார். அதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொன்னாரு, உன்னுடைய உனக்கு இருக்கிறது எல்லாம் வித்து என்ன பண்ணிடு, ரொம்ப கட்டன் ரைட்டா பேசினாரு. ஆனா இவர் உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்கும் போதுதான் என்ன பண்றாரு டோட்டலா எல்லாத்தையும் மன்னிச்சுடுறா. இதுல என்ன எக்ஸாம்பிள் தெரியுதுன்னா என்ன உதாரணம் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சகோதரர்களுக்கு மன்னிக்கணும், மனப்பூர்வமா மன்னிக்கணும். ஆனா எப்ப மன்னிக்கணும் தெரியுங்களா, அவங்க ஒரு தப்ப செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தப்ப அவங்க என்ன பண்ணிடணும் மறந்து இருதயத்துல உணர்ந்துடணும். ஐயோ பிரதர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணணும் மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். இது ஏன் அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உணர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம பிரதர் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து ஒரு பிரதர் வந்துட்டு இன்னொரு பிரதர் கிட்ட குற்றம் செஞ்சுட்டார் சரிங்களா, ஆனா அவர் தப்பு செஞ்சதை அவர் உணரவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு பிரதர் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னா அவர் டக்குன்னு கேட்பார், நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க என்னை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் பண்ணிட்டு தப்புன்னு உணரவே இல்லை. அப்ப ரொம்ப சீரியஸா என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி என்னமோ நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிக்கிற மாதிரி என்ன மனுஷன் அப்படின்னு கேட்டா நமக்கு எப்படி ஆயிடும், அஞ்சு இவர் தப்பு உணர கூட இல்லை. அப்ப முதல்ல என்ன அனுமதிக்கணும்னா நம்முடைய சகோதரர்களுக்கு தப்பிருந்தா உணர்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மனசுல மன்னிக்க ரெடி, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவர் ஃபீல் பண்றாரா ஃபீல் பண்ணிட்டாருன்னா அப்புறம் வந்து அவரே சொல்லுவார், அப்படி நம்ம கூட சொல்ல பிரதர் நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா யோசிப்பேன், ஆமா பிரதர் சாரி பிரதர் அப்படிங்கும் போது நாங்க பரவாயில்ல பிரதர் நாங்க டக்குனு உடனே தான் சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்க சத்தியத்துல இருக்கிறனோ பரவாயில்ல பிரதர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா அந்த ஒரு மன்னிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் சில கண்டிஷன் அங்க தேவன் கொடுக்கறது பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டுதான் நம்முடைய சகோதரருடைய தப்பிதங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும் சொல்ற மனப்பூர்வமாய் மன்னிக்க கத்துக்கணும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு ஊமையின் மூலம் நமக்கு கர்த்தர் சொல்லிட்ட ஒரு விஷயம் என்னன்னா கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்படின்னா தேவன் இடத்துல நாம் எந்த அளவுக்கு மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு இந்த சில வசனங்கள் உங்களுக்கு முன்னாடி நம்ம வச்சோம். அந்த ரோமர் 4 அதிகாரத்துல நம்முடைய பாவங்களை எப்படியெல்லாம் தேவன் மன்னிக்கிறதுக்கு கிருபியுள்ளவராக இருந்து மன்னிச்சு நம்மளை இன்னைக்கு அவருடைய சுபாவத்திற்கு உயர்த்திற்கு கிருபியுள்ளவராக இருக்கிற மனுஷன் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த ஊமையில பாக்குறோம் நாம கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய மன்னிப்பு நாம பார்க்கணும். அதே சமயத்துல இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் நமக்கு ஏதாவது ஒரு பாவங்கள் இல்ல செஞ்சாங்கன்னா அது தேவன் பார்வையில் எவ்வளவு சின்ன பாவமா இருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெற்ற நாமோ நம்முடைய சகோதரர்களுக்கு கூட நாம் என்ன பண்ணணும், தேவன் நமக்கு எப்படி மன்னிச்சாரோ அது மாதிரி அம்மா நாமளும் அவங்களுக்கு மனப்பூர்வமாய் மன்னிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா மறுபடியும் நீங்க என்ன சொல்றாருன்னா ஒரு வசனத்துல உங்கள் நீங்க வந்துட்டு அவங்களுடைய சகோதரருடைய பாவங்களை நீங்க மன்னிக்கலாம் நான் கூட உங்களுடைய பாவங்களை என்ன பண்றது கிடையாது சொல்றாரு, மன்னிக்கிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை நோக்கி இந்த ஒரு இடுக்கமான வாசல்ல ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் வந்துட்டு நம்முடைய குணலட்சணங்கள் ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்துட்டு மேலும் மேலும் புது குணலட்சணங்களை வளர்த்துக்கொள்ளும். அதுல இந்த மன்னிக்கிற குணலட்சணம் ரொம்ப முக்கியமான குணலட்சணம். ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு பாயிண்ட் மறுபடியும் உங்களுக்கு மத்தியில சொல்றோம். பிரதர் ரசல் அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா மன்னிக்கிற குணம் வந்துட்டு தேவனுடைய குணலட்சணம். ஆனா அந்த குணலட்சணத்தை நாம அனுதினமும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு தேவன் அநேக வாய்ப்புகளை நமக்கு தர்ற. அப்ப வந்து என்னன்னா, தேவன் அந்த குணலட்சணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நாம கூட இந்த பூமியில பிரதிபலிக்கணும். அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட அநேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பலவீனர்களாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரு வாய்ப்பை நம்ம சரி வகையில நம்ம பயன்படுத்தி தேவனுடைய பார்வையில் இன்னும் கூட இரக்கம் பெற்று நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு கூட தேவனிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு நாம கிருபையுள்ளவர்களா நாம் நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கணும். அப்ப இந்த ஒரு காரியங்கள் நாம் தியானிச்சு பார்த்து தேவனுடைய அந்த குமாரனுடைய சாயலை நாம் அடைய தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமே.